வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடவடிக்கைகளை பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பார்வையிட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 3,50,00,000 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எம் எம் சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஹேமந்த் பர்மன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார்.
எனதருமை நாட்டு மக்களே, நம்முடைய தேசத்திலே இப்போது ஒரு மிக முக்கியமான இயக்கம் நடந்து வருகிறது. இதை பற்றி ஒவ்வொரு இந்தியரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அதுதான் மக்கட்தொகை கணக்கெடுப்பு என்ற இயக்கம். இது உலகின் மிகவும் பெரிய கணக்கெடுப்பு. நண்பர்களே, உங்களில் பலரும் முன்னர் இதுபோன்ற செயல்முறையை கடந்து வந்திருப்பீர்கள். இந்த முறை கணக்கெடுப்பு தொடர்பான அனுபவம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கப் போகிறது. 2027க்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் மயமாகிவிட்டது. அனைத்து தகவல்களும் நேரடியாக டிஜிட்டல் வழியாக பதிவு செய்யப்படும். வீடுதோறும் செல்லும் பணியாளர்களிடம் மொபைல் செயலி இருக்கும். அவர்கள் உங்களிடம் உரையாடி அதிலே தகவல்களை பதிவு செய்து கொள்வார்கள். நண்பர்களே, இந்த முறை கணக்கெடுப்பில் உங்களுடைய பங்கெடுப்பு எளிதாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே கூட உங்களை பற்றிய தகவல்களை பதிவு செய்ய முடியும். பணியாளர்கள் வருவதற்கு 15 நாட்கள் முன்பாக இதற்கான வசதிகள் தொடங்கப்படும். நீங்கள் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் தகவல்களை நிரப்பலாம். நீங்கள் செயல்பாட்டை நிறைவு செய்யும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான அடையாள எண் கிடைக்கும். இந்த அடையாள எண் உங்களுடைய செல்பேசி அல்லது மின்னஞ்சல் வாயிலாக கிடைக்கப்பெறும். பிறகு பணியாளர்கள் உங்கள் இல்லம் வரும்போது நீங்கள் இந்த அடையாள எண்ணை காட்டி தகவல்களை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆகையால் மீண்டும் தகவல்களை அளிக்க வேண்டிய கட்டாயமில்லை. நேரமும் மிச்சம், செயல்பாடும் சுலபம்.
தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்.
நண்பர்களே, பாரதத்தின் வளர்ச்சிக்காக சூரிய மற்றும் காற்று சக்தி மிகவும் அவசியமானவை. இவை சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயம் மட்டுமல்ல, இவை நமது எதிர்காலத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையவையும் கூட. இவற்றிலே நம் அனைவரின் பங்களிப்பும் அடங்கியிருக்கின்றது. நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். நாம் தூய்மையான ஆற்றலை கை கொள்ள வேண்டும். தேசத்தின் அனைத்து நிலைகளிலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் அவசியமானவை. ஏனென்றால் இவற்றால் மட்டுமே பெரிய மாற்றங்கள் ஏற்படும்.
தொழில்நுட்ப பயன்பாடு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தேசிய ஆவண காப்பகம் 20 கோடிக்கும் அதிகமான விலை மதிப்பற்ற ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
எனதருமை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக இந்திய தேசிய ஆவண காப்பகம் ஒரு சிறப்பான இணைய வாயிலை ஏற்படுத்தி அதிலே அலாதியான தரவுகளை பகிர்ந்திருக்கிறது. இந்த அமைப்பானது 20 கோடிக்கும் அதிகமான விலை மதிப்பற்ற ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறது. இவற்றிலே சில மிகவும் சுவாரஸ்யமானவை. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கில்கித் கையெழுத்து படிகள் பூர்ஜமர இலைகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. இங்கே 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சுவாரஸ்யமான புத்தகமான ஸ்ரீ பூவலயத்தையும் கூட நீங்கள் காணலாம். எண்களை ஆதாரமாக கொண்ட இந்த புத்தகம் கட்டங்கள் வடிவில் இருக்கின்றது. ராணி லக்ஷ்மிபாயோடு தொடர்புடைய சில முக்கியமான கடிதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இவற்றிலே 1857ஆம் ஆண்டு அவர் செய்த சில முடிவுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள இயலும். இவை அவருடைய பராக்கிரமத்தை எடுத்து காட்டுவன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கொண்டாடுவோருக்கு அவருடைய வாழ்க்கை, ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ், அவருடைய உரைகளோடு தொடர்புடைய பல ஆவணங்கள் இருக்கின்றன. அதேபோல பண்டித மதன் மோகன் மாளவியா அவர்களோடு தொடர்புடைய பல ஆவணங்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
கோடை விடுமுறை காலத்தை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
நண்பர்களே, இந்த வேளை பள்ளி மாணவர்களின் விடுமுறை காலமும் கூட. அவர்கள் தங்கள் விடுமுறையை நன்றாக கழிக்கட்டும், புதியதாக ஒன்றை கற்கும் முயற்சியை மேற்கொள்ளட்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த கோடைக்காலத்தில் நீங்கள் அனைவரும் உங்களுடைய உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில புதிய விஷயங்களோடும் நாட்டு மக்களின் சில புதிய சாதனைகளோடும் அடுத்த மாதம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பல பல நன்றிகள்.
பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இன்றிரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பு செய்கிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடவடிக்கைகளை பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பார்வையிட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் இவர்கள் பார்வையிட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது குறித்து அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் 3,50,00,000 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எம் சுந்தரேஷ் கூறியுள்ளார். சேலம் ஹஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். வழக்குகள் தேக்கமடைவதை தடுக்க நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும் அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு சுந்தரேஷ் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
வேலூர் மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக கடுமையான வெயில் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தினசரி வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி வருவதுடன் சில நாட்களில் அதிகபட்சமாக 107 டிகிரி வரை வெப்பம் உயர்ந்துள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக குறிப்பாக நோயாளிகள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள் மற்றும் வெளியில் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் இயற்கை குளிர்ச்சி தரும் உணவுகளை நாடி வெப்பத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். மேலும் வேலூர் நகரின் முக்கிய சாலைகளில் உள்ள சிக்னல்கள் அருகே நிழல் தரும் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
இந்நிலையில் கோடை விடுமுறை காரணமாக ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே ஒகேனக்கலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் மற்றும் புதுவை மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக வருகை புரிந்திருந்தனர். இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்தனர். தருமபுரியில் இருந்து தண்டபாணி.
மாவட்ட செய்திகள். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகம் இன்றிரவு நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் பெரிய கோயில் தேரோட்ட விழா நாளை நடைபெறுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஹேமந்த் பர்மன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் சுங்ஜூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் 50-27 என்ற புள்ளிக்கணக்கில் பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் 50-31 என்ற புள்ளிக்கணக்கில் பங்களாதேஷையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடவடிக்கைகளை பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பார்வையிட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 3,50,00,000 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எம் சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஹேமந்த் பர்மன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.